الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد. فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اسجدوا واركعوا وافعلوا الخير لعلكم تفلحون. يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا وافعلوا الخير لعلكم تفلحون. وقال أيضا: تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: لا تزال قدم عبد حتى يسأل عن أربع. وفي الحديث: عن ماله من أين اكتسبه وفيما أنفق، أو كما قال صلى الله عليه وسلم. அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபவு தாபிஉங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல எதைகளின் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல முழு மனித சமுதாயத்துடைய, குறிப்பாக முஸ்லிம்களுடைய விடயங்களை அவனுடைய மாளிகை மஸ்ஜிதை மையமாக வைத்து அமைத்திருக்கிறான். உலகத்திலே அமைக்கப்பட்ட முதல் மஸ்ஜித் காபத்துல்லா. அதை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, இன்ன அவ்வல பைத்தி வுதிஅ லின்நாஸ் மனிதர்களுக்காக, முஸ்லிம்களுக்கு என்று சொல்லவில்லை, முழு மனித சமுதாயத்துக்குமாக அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் மக்கா. மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லா பரக்கத்துள்ளது, நேர்வழி காட்டக்கூடியது என்று உலகத்திலே அமையப்பட்ட மஸ்ஜிதை முழு மனித சமுதாயத்துக்கு உரியதாக அல்லாஹ் விவரித்திருக்கிறார். அந்த அமைப்புல கண்ணியமானவர்களே, ஒரு ஊருடைய, ஒரு கிராமத்துடைய மக்களின் முன்னேற்றமும் செழிப்பும் அவருடைய சுபீட்சமும் மஸ்ஜிதை மையமாக வைத்துதான் காலாகாலம் அமைந்திருக்கிறது. எல்லா துறைகளும் இன்று நாம் ஒரு குறுகிய மனப்பான்மையோடு தான் மஸ்ஜிதை முன்னோக்குகிறோம். ஐந்து நேர தொழுகைக்கு, வாரத்தில் ஒரு ஜும்மாவுக்கு, ரமலானிலே தராவீஹுக்கு, அங்கு ஈச்சம்பழத்துக்கும் கஞ்சிக்கும், மற்ற நேரங்கள் எல்லாம் மஸ்ஜிதுக்கும் நமக்கும் தொடர்பு கிடையாது. சிலருடைய மஸ்ஜிதுடைய தொடர்பு நாளாந்தம், இன்னும் சிலருடைய மஸ்ஜிதுடைய தொடர்பு வாராந்தம், ஜும்மாவுக்கு மாத்திரம். மன்னிக்க வேண்டும், அதிலும் ஹுத்பா பிரசங்கத்துக்கு அல்ல, இக்காமத் செல்லும் பொழுது. இன்னும் சிலருடைய தொடர்பு வருடாந்தம், இரண்டு பெருநாட்கள் மாத்திரம்.
இன்னும் சிலருடைய தொடர்பு ஆயுளில் ஒரு தடவை, ஆயுளில் ஒரு தடவை. எப்பொழுதும் உயிரோடல்ல, ஜனாசாவாக அவருடைய மையத்து மசிதிக்கு வருவதுதான் முதல் தடவை. எங்கிருக்கிறோம் ஆரம்பத்திலே நான் சொல்லிக் கொள்கிறேன், பின்னாலும் எல்லாரும் வந்த பிறகு சொல்ல வேண்டிய விடயம். ஜுமாவுடைய இஷாம சொல்லப்படும் பொழுது எந்த எத்தனை நபர்கள், எந்த கிரவுட், எந்த கன நெரிசல் மஸ்ஜிதில் இருக்குமோ, ஜுமா தொழுகையுடைய இஷாம சொல்லப்படும் பொழுது இருக்கின்ற கிரவுட் ஹதீதை மிம்பரில் ஏற்றுகின்ற பொழுது இல்லாத வரைக்கும் இந்த மஸ்ஜிதில் ஜுமா தொழக்கூடியவர்கள் அந்த வெள்ளிக்கிழமை மதித்த கூட்டத்தில் சேரமாட்டோம். கொத்துபாவுக்கும் ஹதீதை ஏறும். அதான் மிம்பரில் ஏறிய பொழுது சொல்லப்படுகின்ற அதானையாவது மஸ்ஜிதில் இருந்து கொண்டு கேட்க வேண்டும். வைராக்கியம் வைப்போம். இந்த கொஞ்ச நபர்கள் ஆரம்பத்தில் வந்தவர்கள் அந்த பாட்டை அறிந்து கொண்டிருக்கிறோம், ஏனையவர்களையும் வர வைப்போம். நான் ஆரம்பத்தில் இதை சொல்லிக் கொள்கிறேன், பின்னாலும் அது இஷாதனை ஞாபகப்படுத்துவேன். கண்ணியமானவர்களே, முன்னே காலத்தில் மக்களுடைய ஒவ்வொரு விடயங்களும் மஸ்ஜிதினூடாகத்தான் நிறைவேறியது. நான் ஒவ்வொன்றாக தொட்டு காட்டுவேன். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஓடி வருவார்கள் முதலாவது மஸ்ஜிதுக்கு. பசியாளி உணவு தேடி ஓடி வருவதும் ஹோட்டலுக்கல்ல, மஸ்ஜிதுக்கு. தெரியும், அங்கு போனால் பசியாளிக்கு உணவு இருக்கும், குறைந்தது ஒரு ஈத்தம்பல குறையாவது தொங்கும், ஐந்து பட்ச வெட்டிக்குண்டுகள் இருக்கும். முதலாவது அறுவடை, முதலாவது அறுவடை. இது நம்முடைய நிலைமை. மஸ்ஜிதுடைய சந்தாவே ஐந்து பத்தோட நிறையதாக இருக்கும். மஸ்ஜிதுக்கு கொடுக்க வேண்டிய எதுவும் நாம் கொடுப்பதில்லை, மஸ்ஜிதிலிருந்து எதை எடுக்கலாம் என்று பார்க்கின்றவர்களும் இருக்கிறோம். முதலாவது அறுவடை, ஈச்சம்பரத்தை அறுவடை செய்தால் முதலாவது குளை மஸ்ஜிதிலே தொங்கும், மஸ்ஜிதிலே தொங்கும். கண்ணியமானவர்களே, பட்டியாளி அந்த பட்டியலிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி விதிவிலக்கல்ல. நான் பேச இருக்கின்ற தலைப்பை முதலாவது சொல்லிக் கொள்கிறேன். மஸ்ஜிதினூடாக ஊர் மக்களுடைய சகல தேவைகளும் நிறைவேற வழி செய்ய வேண்டும். அதுக்கு நிர்வாகம் மாத்திரமல்ல, நிர்வாகம் பொறுப்பு, ஊரில் ஒவ்வொரு நபரும் என்னால் என்ன முடியும் என்ற பங்களிப்பு. இதுதான் தலைப்பு. மஸ்ஜிதினூடாக ஊரை எப்படி முன்னேற்றுவது, மஸ்ஜிதினூடாக இந்த ஊர் மக்களுடைய எதிர்காலத்தை எப்படி ஒளிமயமாக்குவது, மஸ்ஜிதினூடாக மக்களுடைய தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது என்ற பல விடயங்களை நான் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக முன்வைப்பேன். இப்பொழுது முன்னுரையை நான் முன்வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் தொழுகை இல்லாத ஓய்வு நேரம், பசியினால் உமரணியில்லாமல் மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். தெரிந்த முகம் ஒன்று தூரத்தில் விளங்குகிறது. பக்கத்திலே பார்த்தால் இரண்டாவது நபராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டு பேரும் பார்க்கிறார்கள். மூன்றாவது ஒரு தெரிந்த முகம் கொண்டு வருகிறது. யார் அவர்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்று பேரும் பேசிக் கொள்கிறார்கள். என்ன இந்த நேரம் மஸ்ஜிதிலே? பசி, பசி. பசிக்கு உணவு தேடி ஓடி வந்ததும் மஸ்ஜிதுக்கு. ஏன் பசியாளிக்கு அங்கு உணவு எந்த நேரமும் இருக்கும்? அங்கு அந்த நேரம் ஏதோ காரணம் இருக்கவில்லை. அப்படி ஒரு சஹாபி, அன்சாரி சஹாபி, ஒரு கருத்து அபூ ஐயூப் அன்சாரி கேள்விப்படுகிறார்கள். விருந்தாளர் விருந்து கலைக்கிறார்கள், ஆட்டை அரைக்கிறார்கள், சமைக்கிறார்கள், இவர்களுக்கு விருந்தோம்பல் செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதே போன்று நோயாளிக்கு மருந்து தேடி ஓடி வந்ததும் மஸ்ஜிதுக்கு. பல நிகழ்வுகள். அதனால்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சகோதரருக்கு கடுமையான வயிற்று வலி, அங்கு அதற்குரிய மருந்தை சிகிச்சை பெற வந்த நபியவர்களிடம் நபியவர்கள் சுத்தமான தேனை அவருக்கு தேனை அருந்துமாறு சொன்னார்கள். அவர் தேன் அருந்தினார். முதலாவது தலைவருக்கு குணம் கிடைக்கவில்லை சொன்னார்கள். இரண்டாவது அவர் நம்பிக்கையோடு அதை அருந்தவில்லை சொன்னார்கள். அல்லாஹ் சொல்வது உண்மை, தேன் பாணியில் சிபா இருக்கிறது, நிவாரணம் இருக்கிறது, அவருடைய சகோதரருடைய வயிறை பொய்ப்பிக்கிறது, நம்பிக்கையோடு குடிக்க வேண்டும். கண்ணியமானே, நோயாளிக்கு சிகிச்சை மருந்து தேடி ஓடி வந்ததும் மசிதிக்கு. ஒரு கேள்வி கேட்கிறேன், பஸ்ஸில் இருக்கிறது, ட்ரெயினில் இருக்கிறது, பிளைட்டில் இருக்கிறது, ஆபீஸில் இருக்கிறது, கம்பெனியில் இருக்கிறது, கடையில் இருக்கிறது, முதலுதவி பெட்டி. நம்முடைய எத்தனை மசிதிகளில் முதலுதவி பெட்டி இருக்கிறது? எங்க இருக்கு? வருகிறார் ஒருவர், படியிலே தடுக்கி விழுந்து விட்டார், காலில இரத்தம் வருகிறது, கட்டுவதற்கு ஒரு பெண்டேஜ் இருக்கிறதா, பூசுவதற்கு ஒரு சுத்தமான தேன்பானி இருக்கிறதா, சுண்ணத்தான மருந்துகளையாவது வைத்தொரு முதலுதவி பெட்டி இல்லாத மசிதாக இந்த மசித் மாத்திரமல்ல இலங்கையில் உள்ள 95% மேற்பட்ட மசிதிகள் அப்படி தரங்கள். ஒரு முதலுதவி பெட்டி வைக்காத சமூகத்தை பற்றி அக்கறை இல்லாத மசிதிகள், அனுமதிக்கப்பட்ட மருந்துகள். அதுல பெரும்பாலும் சுண்ணத்தான நபியவர்கள் காட்டி தந்த இஸ்லாத்திலே வரவேற்கத்தக்க மருந்துகளையாவது வைப்போம். மசிதி வந்தவர்களுக்கு கடுமையாக தலைவலி, பூசுவதற்கு பாண்டப்பா இருக்கிறதா சிந்திப்போம். எங்கிருக்கிறது நாமும் நம்முடைய மசிதும் நம்முடைய ஊர் மக்களும் 5000 தொழுகை, ஜும்மா, தராவி, ஈட்டம்பழம், கஞ்சி, இதுதான் நம்முடைய மசிதியுடைய பணிகள் என்றால் தவறான வழியில் போய்கொண்டிருக்கிறோம். என்ன சார் மசிதிக்கு என்ன செய்வது? கட்டுவதே உடைப்பதே உடைப்பதே கட்டுவது, கட்டுவதே உடைப்பதே உடைப்பதே கட்டுவது. கட்டத்தான் வேண்டும், தேவைக்கு கட்டத்தான் வேண்டும். கட்சி மாறினால் நிறம் மாற்றுவது போன்ற நிர்வாகம் மாறும் பொழுது மக்களுடைய கலரை மாற்றுவதாக இருந்தால் உங்களுடைய பொக்கட் மணியால் மாற்றங்கள் பொதுச்சத்தில் எடுக்க வேண்டாம். வருடாவருடம் பயன்படுத்த வேண்டும் என்று கடமை கிடையாது. அடிக்கத்தான் வேண்டும், அலங்கரிப்பும் அளவோடு இருக்க வேண்டும். மசிதிகளெல்லாம் அலங்கரிக்கப்படும், செழிப்பாகும், நல்ல பல்ப் எல்லாம் பத்தும், லைட் வெளிச்சமாக இருக்கும், கவர்ச்சியான கைசில் பதிக்கப்படும், லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு செலவழித்து மனாரா கட்டப்படும். ஆனால் மசிதிகளிலே அமளிபாதத் நடக்காது என்றால் அந்த கோடிக்கணக்கு செலவழித்து கட்டப்பட்ட மஸ்ஜித் கியாமத்தினாலுடைய அடையாளம். அதே நேரம் ஓலை குடிசையில் இபாதத் நடக்கும் என்றால் மலக்குமாருடைய பார்வையில் அது நின்னும். எந்த மத்திய அமல் நடக்கிறதோ அது நின்னும். நாம் செய்த செய்யவில்லை, மலக்குமார்கள் செய்வார்கள். மலக்குமாருக்கு கோடிக்கணக்கு செலவழித்து மத்தி கட்டிக் கொடுக்க தேவையில்லை. கட்டத்தான் வேண்டும், அதுவல்ல, அது மாத்திரமல்ல நம்முடைய பணி. உடைப்பது கட்டுவது, கட்டுவது உடைப்பது. நிர்வாகம் மாறியதற்கான அடையாளமாக கலரை மாற்றுவது, முகத்தை மாற்றுவது, மின்பரை மாற்றுவது, இமாமை மாற்றுவது, மோதிரை மாற்றுவது, அது ஒரு வீண காலம் நோய். இந்த மத்தியில் நடக்கிறதா இல்லையா என்று தெரியாது, நாடலாவியில் நடக்கிறது. இது வல்ல பணி. மக்களுடைய ஒவ்வொரு தேவையும் நிறைவேற வேண்டும், நிர்வாகத்துடைய பொறுப்பு. உமரலில் வளர்த்தார்கள், என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பாதை சீராக இல்லாமல் குன்றும் குழியுமாக பாதை இருந்து ஒரு குழியிலே ஒரு கழுதை இடறி விழுந்து ஒரு கழுதை செத்தாலும் இந்த உமரிடம் அல்ல கேள்வி கேட்பான். என்னுடைய ஏரியாவுக்குள் உட்பட்ட கழுதையும் என்னுடைய ஆட்சிக்கு கீழே உள்ளது என்று சொன்னார்கள் என்றால் எப்படி மனிதர்களை விதிவிலக் காக்கலாம்? பாரிய பொறுப்பு, பாரிய பொறுப்பு. எனவே நான் பேச இருக்கின்ற தலைப்பு விளங்கியிருக்கும். நம்முடைய அனைத்துமே மஸ்ஜித் தான். இந்த உலகத்திலே முன்னணி வகிக்கின்ற பெரும்பெரும் இஸ்லாமிய பல்கலைக்கழகங்கள், இஸ்லாமிய என்றாலும் சகல கலைகளும் போதிக்கப்படுகின்ற பல்கலைக்கழகம் தான் மிக பிரபலியமான அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம், எகிப்துடைய. அல் அஸ்ஹர் என்றால் என்ன தெரியுமா? அல் அஸ்ஹர் என்றால் பல்கலைக்கழகத்தின் பெயர் அல்ல, அல் அஸ்ஹர் ஜுமா மஸ்ஜித். அல் அஸ்ஹர் ஜும்மா மஸ்ஜிதில் ஆரம்பித்ததுதான் அல் ஜாமியுல் அஸ்ஹர் ஒன்றிருக்கிறது, இப்பொழுது ஜாமியத்துல் அஸ்ஹர் ஒன்றிருக்கிறது. வித்தியாசம் என்ன தெரியுமா? இரண்டின் பெயரும் அஸ்ஹர் தான். ஜும்மா மஸ்ஜிதில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இன்று அஸ்ஹர் பல்கலைக்கழகமாக மாறியிருக்கிறது. மஸ்ஜிதிலே பல்கலைக்கழகம் உருவாக வேண்டும். மக்கியுடைய இஸ்லாமிய கோட்பாடுகளோடு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உட்பட்டதாக சகல கலைகளும் அனுமதிக்கப்பட்ட கலைகள் போதிக்கப்படுகின்ற ஆன்மீகத்தோடு கலந்து கொடுக்கப்படுகின்ற துறை சார்ந்த பட்டதாரிகளையும் அறிவாளிகளையும் உருவாக்குகின்ற அளவுக்கு மசிதிகள் முன்னேற வேண்டும். நடக்கின்ற குர்ஆன் மதரசாவுக்கே பிள்ளைகள் வருவதில்லை. இனி எங்கே பல்கலைக்கழகம்? எல்லா படிப்பும் தேவை, எல்லா படிப்பும் தேவை, அதை நான் தவறாக சொல்லவில்லை. ஆனால் குர்ஆனை கீழே போட்டு ஏனைய கலைகளை மேலே வைத்தீர்கள் என்றால் நம்முடைய பிள்ளைகள் கரை சேராது. எல்லா கலைகளுக்கும் அடிப்படை குர்ஆன். குர்ஆனுடைய குர்ஆன் தான் அறிவு களஞ்சியம், அறிவு பெட்டகம், அறிவின் ஊற்றுக்கண், அறிவின் சமுத்திரம். எப்படியெல்லாம் சொல்லிக் கொள்ளுங்கள், குர்ஆனை ஒதுக்கிவிட்டு ஒரு புதிய கலையை ஒருவன் கண்டுபிடித்தான் என்றால் அது அல்லாஹ்வை கோபப்படுத்துகின்ற ஒரு கலையாகத்தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் அது குர்ஆனில் இருக்கும், அனுமதியா அனுமதி இல்லையா என்று அல்லாஹ் சொல்லியிருப்பான். ஒரு உதாரணம், இசைத்துறை மியூசிக் துறையில் ஒருவர் கலாநிதி பட்டம் வாங்குகிறார். முன்னேறி 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 அதற்கு கலைதான், அது அனுமதிக்கப்பட்டதா இல்லையா? கூடாது. அதையும் குர்ஆன் சொல்லாமல் விடவில்லை. இசைத்து குர்ஆன் சொல்லுகின்ற நேரடி வார்த்தை என்ன தெரியுமா? சவுத்து ஷைத்தான், ஷைத்தானின் ஓசை. இசைத்துறையிலே பாண்டித்யம் பெற்றவர் ஷைத்தானின் ஓசையில் பாண்டித்யம் பெற்றவர். ஷைத்தானுடைய ஓசைகளை பல வழிகளிலே மக்களுக்கு கொடுத்து மக்களை ஈர்த்து கவர்ந்து கலைஞனாக மாறி ஷைத்தானுடைய ஒரு அடிமையாக செயல்படக்கூடியவர். எல்லாத்தையும் இருக்கிறது, அனுமதி அனுமதி இல்லை என்பதுதான் பார்வை. எனவே மஸ்ஜித் முன்னேற வேண்டும். எல்லா மஸ்ஜிதுகளும் முஜ்ஜுமா தக்கியா எங்கெங்கிலே நமது இலங்கை நாட்டின் பல மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இருப்போம், கடை செய்வோம், தொழில் செய்வோம், காரியாலயத்தில் பணிபுரிவோம், ஆசிரியர்களாக இருப்போம், அல்லது தொழிலாளிகளாக இருப்போம், தொழில் அதிபர்களாக இருப்போம், பிரயாணிகளாக வந்திருப்போம். நம்முடைய ஊருடைய மஸ்ஜித் இந்த நாம் பேச இருக்கின்ற விடயங்களிலே எத்தனை புள்ளிகள் என்று மாஸ்க் போடுவோம். தொழுகை முக்கியம், கண்ணியமான மஸ்ஜித் என்று அமைவது ஞாபகம். சில நாடுகளிலே பல நூறு கிலோமீட்டருக்கு செல்ல வேண்டும் ஒரு மஸ்ஜிதுக்கு, அப்படி இருந்து வாகனத்திலே போய் சொல்லுகிறார்கள். ஒரு பிரசங்கம் கேட்பதாக இருந்தால் சில ஊர்களிலே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு செல்ல வேண்டுமா ஒரு பிரசங்கம் கேட்பதற்காக வேண்டும். சில நாடுகளில் காலுக்கும் கைக்கும் உள்ள கந்திகளில் எல்லாம் மஸ்ஜித் இருந்தும் தொழுகைக்கு ஆள் இல்லை என்றால் கொஞ்சம் உள்ளத்தால் அழ வேண்டும். மஸ்ஜிதுகளை செழிப்பாக்காமல் பாழாக்கும் பொழுது அது வேறு விடயங்களுக்கு அப்படியே மாறிவிடும். அது எத்தனையோ ஊர்களில் நாடுகளிலே பாலடைந்து காடு வளர்ந்து வெடித்து என்ன விஷ ஜந்துக்கள் எல்லாம் உருவாகி எத்தனை இடங்களை காண்கிறோம், எத்தனை வரலாறுகளை பார்க்கிறோம். மஸ்ஜிதுடைய தொடர்பு முதலாவது ஆன்மீக தொடர்பு, ஈமானிய தொடர்பு. அல் மஸ்ஜித் பைத்து குல்லி சக்கி, இறையச்சமுள்ள ஒவ்வொருவருடைய முதல் வீடு மஸ்ஜித். அதுக்கு பிறகு சொந்த வீடு மதீனாவுக்கு வந்த அம்மா சொல்லாத வெறுங்கையோடு தூசியை தட்டி வச்சு வந்தார்கள் சஹாபாக்கள். மக்காவிலிருந்து விரட்டும் பொழுது ஒன்று மணிக்கு உடுத்த ஆடை அணிந்திருக்கின்ற ஆடையோடு தான் வந்தார்கள். சொத்துக்கள் எடுக்க விடவும் இல்லை, விலக்கு வைக்க விடவும் இல்லை. குழந்தைகள் அந்த தேவி கொண்டு வந்தார்கள். கண்ணியமலை சில சஹாபாக்கள் குறிப்பா அப்துல் ரஹ்மானுவின் அவசரம் தான் மக்காவிலிருந்து வரும் பொழுது லட்சாதிபதி கையை தட்டி வச்சு உலகம் மக்காவிலே தூசியும் எனக்கு தேவையில்லை, மக்காவிலே லட்சாதிபதி மதீனாவுக்கு போன பிறகு மஸ்ஜிதோடு ஆன்மீகத்தோடு ஈமானோடு இபாதத்தோடு ஒரு திருகம் ஒரு தீனார் கையின் முதலில்லை, உடுத்த உடுப்பை தவிர வேறில்லை. இணைத்தார்கள் ஜோடியா சாதிகள் அபிரடியிலானவர்களை, அவர்கள் முன்வந்தவர்களை சத்து பொருளாதாரத்தில் 50% தருகிறேன். அந்த இரண்டு மனைவிமார்கள் ஒன்றை விரும்பினான தலா சொல்வேன், இந்தாவுக்கு பிறகு காலம் முடிஞ்சு நீங்கள் திருமணம் செய்யலாம், அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்திலும் மனைவிமாரிலும் பரக்கத்து செய்யட்டும், நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு பஜாருக்கு போகின்ற வழியை காட்டுங்கள், ஊருக்கு புதுசு பஜாருக்கு போகின்ற வழி. ஒரு ஒரு நெய் போத்தல், தேன் போத்தல், இது பட்டர் சீஸ் போன்ற இப்படி பாலால் தயாரிக்கின்ற அந்த உணவுகளை எடுத்து கொண்டு போய் விற்று ஒரு தீனார் ஒரு திருகம் இல்லாமல் வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள். ஏன் முன்னேறினார்கள், எப்படி முன்னேறினார்கள் என்பதைத்தான் சொல்ல வருகிறேன். கண்ணியமானவர்களே, மக்காவிலே லட்சாதிபதி, மதீனாவிலே கோடீஸ்வரர். மதீனாவிலே கோடீஸ்வரர் எப்படியான பணக்காரர், மஸ்ஜித் தொடர்புள்ள பணக்காரர். பதாருக்கு வரும் பொழுது மஸ்ஜித், போகும் பொழுது மஸ்ஜித். வருகிறோம் இன்று ஜும்மாவிலே கொத்துபா கேட்டுக் கொண்டிருக்கிறோம், இன்று பற்றி சுபோ சொல்லுவோமா? கடைசி அவர் பரலான தொழுகை மஞ்சமாத்தோடு எதை தொழுதோம்? சிலருடைய பதில் சென்ற வாரம் ஜுமா தொழுகை, சிலருடைய பதில் ஒரு நாளைக்கு இரண்டு தொழுகை ஜமாத், மற்றது கலா அலைக்கணிமை. தொழுகை இல்லாவிட்டால் நம்முடைய கலை இல்லாமல் வாழ்வது போன்று. தொழுகை இல்லாமல் எந்த துறையிலே கொடி கட்டி பறந்தாலும் தலையில்லாத இஸ்லாத்தில் தலையில்லாத இஸ்லாம். ஹதீஸ் உடைய கருத்தல்ல. முதலாவது ஆன்மீக தொடர்பு, எப்பொழுது கஷ்டத்துக்கு வந்து போக வேண்டும், வந்து போக வேண்டும். வருகிறோம் கடை திறக்க முன்னால் வந்து அழைக்க இருக்க வேண்டும். அது பறந்து கடை திறக்க முன்னால் வந்து மலைதள கூடங்கள் அவுளை குடி தண்ணி குடிப்பதற்கு மசிதை பாவிக்கிறோமே, மசித் முதலாவது அறக்கூடியதா? அது தேவை, இது அவசியம். அதான் சொல்லும் தருவோம் என்ன மனசு மன்னிக்க வேண்டும். கல் நெஞ்சா காது அடைத்திருக்கிறதா? காது கேட்காதவர்கள், கண் பார்வை இல்லாதவர்கள், அங்கவீனர்களே தவண்டு தவண்டு வந்து இமாஞ்சமாத்தில் சொல்கின்ற காலத்திலே அதான் சொல்லும். மலைதள கூடத்தில் வேலையை முடித்து விட்டு இக்காம சொல்லி அல்லாஹ்வுடன் இமாம் தக்பீர் கட்டுவார், அவர் அப்படியே போவார். யார் கலிமா சொன்ன முஸ்லிம்? கொஞ்சம் கொஞ்சம் ரோசம் இல்லையா, கொஞ்சம் உணர்வு இல்லையா? அல்லாவுடைய மாளிகை கொஞ்சம் வேறு வேலைக்கு பாதித்து விட்டு இக்காம சொல்லப்படும் பொழுது மசிதிக்கு வந்து சொல்லப்படியாமல் போகின்ற நாம் முதலாவது மக்களுடைய தொடர்புப்படி இருக்க வேண்டும். அடுத்த கண்ணியமானவர்களே, இறுதிக்கட்டத்திலே மஸ்ஜிதினூடாக மக்களுக்கு செய்ய வேண்டிய விடயங்களை இணைப்பேன். ஆரம்பத்தில் நான் இப்பொழுது சில விடயங்களை முன்வைக்கிறேன். நம்முடைய மஸ்ஜித் ஒரு மனிதனுடைய ஆகமான எல்லா தேவைகளும் நிறைவேறுகின்ற ஒரு இடமாக இருக்கிறதா? அது மஸ்ஜித் சிறிதாக இருக்கலாம், சக்கியாவா இருக்கலாம், ஜிம்மாசியா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், ஒவ்வொரு நிர்வாகத்துடைய ஒரு மக்களுடைய பொறுப்பு. நமக்கு நான் வருகிறேன் சொல்கிறேன், பிறந்த காலத்தில் இந்த மத்திய இருந்தால் இந்த மத்தியுடைய இமாமிடம் அந்த காலத்தில் இருந்த ஒரு மாநிலமிடம் தான் எனக்கு பெயர் வைத்திருப்பார்கள் கேட்டு எனக்கு வருத்தமா ஓடி பார்த்திருப்பார்கள். எல்லா விடயங்களுக்கும் இந்த மத்தியிலிருந்தால் வந்திருப்பார்கள். இந்த மத்தியிலே என்னுடைய பணத்தில் ஒரு ஃபேன் சுத்துகிறதா? என்னுடைய பணத்தில் ஒரு லைட் பத்துகிறதா? என்னுடைய பணத்தில் ஒரு காப்பட் விரிக்கப்பட்டிருக்கிறதா? என்னுடைய பணத்தில் ஒரு மாதம் மத்தியுடைய கரண்ட் பில்லை கட்டியிருக்கிறேனா, தண்ணி பில்லை கட்டியிருக்கிறேனா? இந்த மஸ்ஜிதில் என்னுடைய செலவில் ஒரு 5-10 செங்கல் இருக்கிறதா? தௌலை உபாசங்களுடைய ஜனாதாவும் இங்குதான் தெளிவிக்கப்படும். இந்த மஸ்ஜிதுக்கு நான் ஹயாத்தோடு என்ன செய்தேன் என்பதை பாருங்கள். சம்பாதிக்கின்ற பணங்கள் எங்கு செலவாகிறது? பணத்திலே பரக்கத் இல்லை என்பதற்கான முதலாவது அடையாளம் எழுதியுமா அதிகம் வந்தது கல்லுக்கும் மண்ணுக்கும் செலவாகும். சிலருக்கு அது ஒரு வகையான நோய். வீட்டில் இருந்தால் உடைப்பது, டிசைனை மாற்றுவது, கட்டுவது, உடைப்பது. ஒரு வீடு தான் 50 லட்சத்துக்கு வீடு கட்டி இன்னும் 50-60 லட்சம் மேலதிகமாக வருடாந்து செலவழிப்பார்கள். இது கட்டுவது, உடைப்பது, மாற்றுவது. அதை கணக்கு பார்த்தாலே குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோருமே ஹஜ்ஜிக்கு போய் வந்திருக்கலாம். குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே காபத்துலாவுக்கு 9வது செய்து வந்திருக்கலாம். எத்தனையோ ஏழை குமரகாரியங்களை செய்து வச்சிருக்கலாம். எத்தனையோ பசியாளிகளுக்கு உணவளிக்கலாம். வீணான செலவுகளை விட்டு கபருக்கு பயனளிக்கக்கூடிய சுரக்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய செலவீனங்களுக்கு எப்படி பயன்படுத்துவதைத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். குடும்ப பிரச்சனையா, ஓடி வந்து தீர்த்து கொண்ட இடம் மஸ்ஜித். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா, ஓடி வந்து தீர்த்தது மஸ்ஜித். மனக்கவலையா, கவலையை போக்குவதை கோடி வந்தது மஸ்ஜித். என்ன பிரச்சனை? ஆபத்தா, அச்சமா, அச்சமான சூழலா? மக்கள் எல்லாம் ஓடி வந்தது மஸ்ஜித். எல்லாமே வரலாற்றை நான் ஒவ்வொன்றால் ஞாபகப்படுத்தவில்லை. மஸ்ஜித் பொருட்கள் பங்கு வைப்பதா? மஸ்ஜித். உலகம் பொறிகளா? மஸ்ஜித். கல்வி சேவையா? மஸ்ஜித். மஸ்ஜிதே தான் எல்லாம். மஸ்ஜிதை அடிப்படையாக கொண்டு நம்முடைய விடயங்களை அமைக்கின்ற பொழுது நம்முடைய சகல துறைகளும் ஜொலிக்கும், பிரகாசமாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, இன்று மக்களுடைய நிலைமைகள் நமக்கு தெரியும். இந்த காலம் வீணான செலவுகள் செலவழிக்கப்படுகின்ற காலம் அல்ல. மக்களுடைய அன்றாட அடிப்படை தேவைகளுக்கு பணம் இல்லாமல் தத்தளிக்கின்ற, பட்டினியில் வாழுகின்ற, மயங்கி விழுகின்ற, மனம் நொந்து போயிருக்கின்ற ஒரு காலத்தில் ஒரு சதம் தேவை இல்லாத ஒன்றுக்கு செலவழிக்கப்படும் என்றால் அது கேள்வி கணக்கு காலாகும். ஆரம்பத்தில் நான் 2 குர்ஆன் வசனங்கள், ஒரு ஹதீஸை சொன்னேன். ஈமான்தார்களே, தொழுகையில் ஏற்படுங்கள். தொழுகையை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றாக இணைத்துக் கொள்ளுங்கள். வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை இபாதத் செய்யுங்கள். வஃஅலுல் கைர், நற்பணிகள் செய்யுங்கள், சமூக பணிகள் செய்யுங்கள். சமூக பணிகள் செய்வதற்கு மிக உகந்த பொருத்தமான இடம் மஸ்ஜிதினூடாக செய்வது எல்லோரையும் சென்றடையும். நம்முடைய மஸ்ஜிதிலே கனிமலை ஒரு ஏழை குடும்பத்திலே கனிமலை இருக்கலாம், இல்லாதவர்கள் உருவாகிக் கொள்ள வேண்டும். ஏழை குடும்பத்திலே ஒரு திருமணம், ஒரு ஜனாதா வீடு, ஏதாவது மஸ்ஜிதில் ஒரு நிறுவனம், ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு பைத்துல்மால் என்றோ அல்லது ஏதோ ஒரு பேரில் உருவாக்கி அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தனவந்தர்களுடைய பணத்தை சேர்த்து ஆதாரங்களோடு உறுதியாக தெளிவாக வெளிப்படையாக இந்த குடும்பத்திலே மையிட்டு விழுந்தால் இப்படி இந்த ஒரு ஏழை குடும்பங்களுக்கு இவ்வளவு கொடுக்கப்படும், திருமணம் என்றால் இப்படி கொடுக்கப்படும், நோயாளி ஆசிரியர் ஆபரேஷன் செலவா இருந்தால் இப்படி கொடுக்கப்படுகிற பொது நிதியம் இருக்கிறதா? நபியுடைய காலத்தில் இயங்கியது எல்லா துறைகளுக்கும் நபியவர்கள் கண்காணிப்பை மேற்கொண்டு அந்த பணிகளை செவ்வனை நிறைவேற்றினார்கள். அறிவுத்துறை கல்வித்துறைக்கு சேவை செய்தார்கள். முதலாவது குரானுடைய அடிப்படை அறிவு ஜனிமகளே எந்த நிலைமையில் இருக்கிறது? இப்பொழுது நாம் ஓதுகின்ற சூரா ஃபாத்திஹா சரியா பிழையா? பிழையாக இருந்தால் தொழுகை கூடாது. எப்பொழுது படித்த சூரா ஃபாத்திஹா? இப்பொழுது 70 வயது, 7 வயதில் படித்த சூரா ஃபாத்திஹா சரியா பிழையா? திருத்தினோமா? செய்கின்ற பொது சரியா? சொல்லுகின்ற தொழுகை தக்கி சரியா? கால் வைப்பது சரியா? விரல் வைப்பது சரியா? அமர்வது சரியா? ஓதுகின்ற உச்சரிப்புகள் சரியா? ஆன்மீக கல்வியை நிறுத்தினோமா? பிள்ளைகளை எந்த படிப்புக்கும் தடையில்லை இஸ்லாம், ஆனால் ஆன்மீகத்தை விட்டு வெளியே சென்று படிப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்காது. கனிமலை வருகைகளை பார்க்கின்ற பொழுது அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் இந்த கிளாஸ் என்று அதற்கு நாங்கள் நேரத்துக்கு உரிய நேரத்துக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் காய்ச்சலில் இருக்கின்ற பிள்ளையை அனுப்ப முயற்சிப்போம். ஆனால் மதரசாவில் நடக்கின்ற குரான் மசி நடக்கின்ற குரானுக்கு துவாவுக்கு கிருஷ்ணனுக்கு மார்க்கத்துறைகளுக்கு பிள்ளைகளை எந்த அளவு அனுப்புகிறோம்? பிள்ளையுடைய வருகை என்ன? ஒவ்வொரு மசீதியிலும் கேட்டு பாருங்கள். அந்த கிளாஸுக்கு மன்னிக்க வேண்டும். எல்லோரும் அல்ல, சிலர் பீஸ் கட்டாவிட்டால் கொடுப்பதை கொடுக்காவிட்டால் வகுப்புக்கே போக முடியாது. ஆன்லைன் கிளாஸா ஜெயினாக முடியாது. ஆனால் மார்க்கத்துறையிலே கொடுக்கின்ற கொடுப்பளவுகள் எந்த குறிப்பிட்டு சொல்லவில்லை, பொதுவாக உள்ள விடையென்றால் கொடுக்கின்ற மாதாந்தம் மாலிமுக்கு ஒத்தாதுக்கு கொடுக்கின்ற கொடுப்பன வேண தெரியுமா? ஒரு ஃப்ரைட் ரைஸ் உடைய பணமும் இல்லை, ஒரு கொத்து பார்சலுடைய விலையும் இல்லை. எவ்வளவு கொத்து விலங்குவதற்கு சொல்கிறேன், ஒரு கொத்து எவ்வளவு? 800, 850, 1000, 1100. ஒரு ஃப்ரைட் ரைஸ் எவ்வளவு ஒழுங்காக சாப்பிடுறார்கள்? 1400, 1200. ஆனால் அதுவே ஹாஃப் ரேட்டும் கிடையாது, குறைந்தது ஹாஃப் தான். 400, 500, 300 ரூபாய் தான் மாதம் சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கின்ற குரானுடைய மார்க்க ஞானத்துக்கு அதுவும் 500 ரூபாயுடைய ஃபீஸ் 5 மாதத்துக்கு அறிய. இதை வைத்து விளங்கலாம். எனக்கும் அல்லாவுக்கும் இதனுடைய தலைப்பு. இதை கண்ணியமாகளே, மஸ்ஜிதுகள் மஸ்ஜிதன் ஊடாக தனவந்தர்கள் சமூக பணிகளில் இறங்க வேண்டும். இறுதி கட்டத்தை அடைகிறேன். இப்பொழுது சகோதரர்கள் மத்தியில் நிறைத்து விட்டோம். தன்னுடைய ஆரம்பத்தில் சொன்னேன், பின்னாளில் சொல்வேன் என்று கொண்டு மனதில் அடுங்கள். மனதிலே உறுதியாக ஒரு எண்ணம் அடுங்கள். இப்பொழுது இருக்கின்ற இந்த மக்கள் தொகை கதீபை மிம்பரில் ஏற்றும் பொழுது நாம் எல்லோரும் சமூகம் அளிப்போம். அவசியம் வேறுபடையும் கடையிலிருந்து வருவதற்கு தாமதிக்கிறோம் என்றால், தொழிலிருந்து வருவதற்கு தாமதிக்கிறோம் என்றால், அதான் சொன்ன பிறகு நமக்கு தொழிலில் ஈடுபட வெள்ளிக்கிழமை அனுமதி கிடையாது. அல்லாவோடு மோதுவதற்கு சவால் விடுவதற்கு சமமான அதானுக்கு பொறவு போட்ட டீல், அதானுக்கு பொறவு செய்த டீல், அதானுக்கு பிறகு சம்பாதித்த சம்பாத்தியம், உங்களுடைய ஏனைய அலாலான வருமானத்துக்கு கலக்கின்ற நஞ்சு போன்று, கறந்த பாலில் நஞ்சை கலப்பது போன்று, கொஞ்சம் தாமதத்து போன 5000 தேடலாம், அல்ல அந்த 5000 நெருப்பு ஏனைய ஹலாலாக சுத்தமாக அல்லாவுடைய திருப்தியோடு கிடைத்தவருடைய வரக்கத்தையும் அளிக்கும். அரை மணிக்கான 10 நிமிடம் 15 நிமிடம் மேலதிகமாக கடையை திறந்து வெள்ளிக்கிழமை மூடுவோம் என்றால் வியாபாரத்தை செய்வோம் என்றால் நீங்க நினைக்க வேண்டாம், புத்திசாலி ஜும்மாவுக்கு சமூகத்தில் வியாபாரமும் பார்த்தேன். சுத்தியை பயன்படுத்தி சனிக்கிழமை புனித தினத்தை, சனிக்கிழமை புனித தினம் யூதர்களுடைய அவர்களுக்கு சொல்லப்பட்டது, அங்கு அவருடைய வணக்கத்துக்கு சமூகம் அளிக்க வேண்டும். வணக்கத்துக்கு சமூகம் அளிக்காமல் அந்த சனிக்கிழமை தடுக்கப்பட்டு ஏனைய காலங்களில் மீன் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிகம். கடலோர பகுதி மீன் சனிக்கிழமை கொஞ்சம் அதிகமாக வரும். அது வருவது போல அவருடைய ஒரு மணக்கண், அப்படி ஒரு காட்சி, அது வருகிறது தான் சோதனை. மீன் பிடிக்கிறாயா, அங்கு இபாதத்துக்கு செல்கிறாயா? அவர்கள் புத்தியை பாவித்தார்கள், சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது. சரி, சனிக்கிழமை மீன் கொஞ்சம் அதிகமாக வருகிறது, அந்த மீன்களை எப்படி பிடிப்பது? சனிக்கிழமை பிடிக்க போக மாட்டார்கள், சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாலையிலேயே அப்படியே கடலிலிருந்து, குளங்களிலிருந்து, நதிகளிலிருந்து கால்வாய்களை வெட்டுவார்கள். அந்த கால்வாயினூடாக இங்கே ஒரு குழியை தோண்டுவார்கள். அந்த குழியிலே வந்து சனிக்கிழமை வருகின்ற மீன் எல்லாம் வந்து சேரும். ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த மீன்களை எல்லாம் அள்ளி விட்டு வருவார்கள். சனிக்கிழமை போகத்தானே கூடாது, இப்படியோ சுற்றை பாதிப்போமே, சனிக்கிழமையுடைய மீனும் மிஸ் ஆகாது என்று செய்தார்கள். அப்படி செய்தவர்கள் தான் குர்ஆன் சொல்கின்ற கசப்பான உண்மை, குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டார்கள். சிக்ஷை பாவித்து தீர்க்கிக்க வேண்டாம், அதான் சொன்னவுடன் மத்தியில் இருப்போம். அந்த சிக்ஷை பாவித்து பாவித்துதான் கண்டது ஒன்றும் கிடையாது. 50 வருடங்களாக அதே வியாபாரம், அதே வருமானம், வரவை விட செலவதிகம். எப்படி தலைகீழாக வியாபாரம் செய்தாலும் அலந்ததை விட ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாது. அலந்ததுதான் கிடைக்கும். திருடுபவனும் அலந்ததை தான் எடுக்கிறான், ஹராமான தொழில் செய்பவனும் அளந்ததை தான் எடுக்கிறான், பறிப்பவனும் அளந்ததை தான் எடுக்கிறான், அதே போன்று ஏமாற்றுபவனும் அளந்ததை தான் எடுக்கிறான். மற்றவனுக்கு பொல்லு போட்டு மற்றவனை குளியீர்கள் அவனுடைய பணத்தை சுரண்டுபவனும் அளந்ததை தான் எடுக்கிறான், அளந்ததை அறாமான வழி எடுக்கிறான். ஒரு உதாரணம், இது சம்பந்தப்பட்ட விடயம் என்ற உதாரணம், ஒரு தண்ணீர் டேங்க் இருக்கிறது, வாட்டர் டேங்க், 4 பகுதிகளில் 4 டப்புகள், 1000 லிட்டர் தண்ணீர் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்குரியதான் தண்ணீர், சுத்தமானதுதான். 3 பகுதிகளில் போடப்பட்ட டப் சுத்தமான நல்ல டப், 1 பகுதியில் இருக்கின்ற பைப்பிலே துருப்பிடித்திருக்கிறது மலக்கடை, மற்ற 3 பகுதிகளில் தண்ணீரை திறந்தால் நல்ல தண்ணீர் தான் வரும். இந்த மலக்கடை துருப்பிடித்த டப்பால் தண்ணீரை திறந்தால் தேங்கி இருக்கின்ற தண்ணீர் அலந்த தண்ணீர், அவருக்குரிய தண்ணீர் தான். மலக்கடை டெப்பால் எடுத்து குருவை கலக்கிறார். இது போன்றுதான் அலங்கரிக்கை வட்டியினூடாக, ஏமாற்றத்தினூடாக, வஞ்சகத்தினூடாக, பொய்யினூடாக, கலப்படத்தினூடாக எடுக்கிறோம் என்றால் சுத்தியை பாவித்து மேலதிகமாக சம்பாதிக்கவில்லை, அலந்ததை துருப்பிடித்த பைப்பா தண்ணீர் குடிக்கிறோம். இதுதான் உதாரணம், நினைவு கொள்ளுங்கள். இல்லை, உங்களுடைய செயற்பாடு குறிப்பிடித்த தப்பால் தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கின்றவர்கள், அந்த தவறுகளை விடுவோம். எனவே ஜும்மாவுடைய தினத்தை மதிப்போம். அன்பானவர்களே, பத்ரக்காட்டிலே கைதியாக பிடிக்கப்பட்ட முஷ்ரிக்கீன் மஷூரா அடைக்கிற ஆலோசனை என்ன செய்வோம்? உமர் எல்லாரும் போன்ற சிலர் சொன்னார்கள், கதையை முடிப்போம். கதையை முடிப்போம். அபுபக்கர் என சொன்னார்கள், இல்லை, இவர்களே இருக்கின்ற அறிவாளிகள், துறை சார்ந்தவர்கள், திறமையானவர்களுடைய திறமைகளை, அறிவுகளை பயன்படுத்தி நம்முடைய சிறுவர்களுக்கு இலவச கல்வி கொடுப்போம். என்ன கேள்வி? நான் சம்பாதிக்கின்ற 100,000 இருக்கலாம், 1,000,000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 100,000 இருக்கலாம், எத்தனை வீதம் எந்தெந்த விடயங்களுக்கு செலவாகிறது கணக்கை பார்ப்போம். என்னுடைய பணத்தால் எத்தனை ஏழை குடும்பங்கள் வாழ்கின்றன, என்னுடைய பணத்தால் எத்தனை ஏழை மாணவர்கள் மாணவிகள் படிக்கிறார்கள், என்னுடைய பணத்தால் எத்தனை மசூதிகள் சிறப்பாக நடக்கின்றது, என்னுடைய பணத்தால் எத்தனை மதரசாக்களிலே மார்க்கத் துறையிலே கல்வி ஊட்டப்படுகிறது, என்னுடைய பணத்தால் எத்தனை பாடசாலைகளுக்கு செலவழிக்கப்படுகிறது, என்னுடைய பணத்தால் பிள்ளைகள் எத்தனை பேருக்கு கல்வி கருத்தரங்குகள் நடைபெறுகின்றன, துறை சார்ந்தவர்களை வளவாளர்களை அழைப்பித்து பிள்ளை அவர்களுக்கு நான் என்னுடைய பணத்தை செலவழித்து எத்தனை கல்வித்துறையிலே அறிவுத்துறையிலே பிள்ளைகளை முன்னேற்றுவதற்கு என்னுடைய எத்தனை சதன் செலவாகிறது. கைதியாக பிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டியவர்களையே ஆசிரியர்கள் கொடுத்து கண்ணியப்படுத்திய மார்க்கம் இஸ்லாம். கண்ணியமானவர்களே, எனவே எத்தனையோ தேவைகள் மக்களுக்கு இருக்கின்றன. அதில் மஸ்ஜிதினூடாக மஸ்ஜிதுடைய நிர்வாகம் அதை ஒத்துழைக்க வேண்டும். ஊர் மக்கள் தன்னுடைய பணங்களில் பொருளாதார வளங்களில் பொருளாதாரங்களில் ஒரு பகுதியை பொது பணிகளுக்கு சமூக பணிகளுக்கு ஒப்படைக்க வேண்டும். மக்களுடைய நிலைமை தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய நிலைமை தெரியும். இன்று இயேசுடைய விலை என்ன, கரண்டினுடைய செலவென்ன, தண்ணீரத்தினுடைய செலவென்ன, பிரயாணங்களுடைய செலவென்ன, உணவுடைய செலவென்ன, பஜாருடைய மஸ்ஜித் ஜனமோட சொல்லிக் கொள்கிறது. மனசாட்சியோடு வியாபாரங்கள் செய்ய வேண்டும். வருமானம் மாத்திரம் இலக்காக உங்களுடைய கடைக்கு வருகின்ற எல்லோருமே கோடீஸ்வரர் அல்ல, உங்களுடைய கடைக்கு வருகின்ற எல்லோருமே டசன் கணக்கிலே பொருட்கள் வாங்க வசதி உள்ளவர்கள் அல்ல, உங்களுடைய கடைக்கு வருகின்ற ஒவ்வொருவரும் 5 கிலோ இறைச்சி வாங்க வசதி உள்ளவர்கள் அல்ல, 50 ரூபாய் கொடுத்து இறைச்சி வாங்க முடியாத ஏழைகள் இருக்கிறார்கள். எனவே நான் சொல்கின்ற விடயம் ஆரம்பத்தில் தலைப்பைச்சுன்னு, நம்முடைய பணங்கள் எங்கு செலவாக வேண்டும் அதற்கு நாம் எந்த அளவு ஒத்துழைக்க வேண்டும், நம்முடைய பணங்களினூடாக நாம் மாத்திரம் அல்ல பலரை வாழ வைக்க வேண்டும். இதுதான் நான் இறுதிக்கட்டத்தில் சொல்லி முடிக்கின்ற விடயம். சிந்திப்போம். யாருக்கும் தெரியாமல் பேர்புகழ் இல்லாமல் பாராட்டு இல்லாமல் அதுக்கு நம்பிக்கையான வெளிப்படையான ஒரு துறை என்றால் அதை மஸ்ஜித் அதுக்கு நிர்வாகிகள் ஒத்துழைக்க வேண்டும், நிர்வாகத்துக்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும், ஒரு பொது நிதியம் உருவாக்கப்பட வேண்டும், அதற்கு தனவந்தர்கள் ஜனிமனை ஒத்துழைக்க வேண்டும். நம்முடைய ஜக்காத்துகள் இந்த சபையிலே மத்திய மாகாணத்தை சேர்ந்தவர்கள் இருப்போம், கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள், தென் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் இருப்போம், வடமேல் மாகாணம், வடமத்திய மாகாணம், மேல் மாகாணம், எல்லாரும் இருப்போம். சரியான கருத்து நிலையுமா தன்னுடைய பழக்கம் இருக்கு, எல்லோரும் அல்ல. ஆனால் அதிகமான தனவந்தர்கள் மாஷா அல்லா எந்த ஊரில் தொழில் செய்கிறார்களோ அந்த மஸ்ஜிதுக்கு செலவழிக்கிறார்கள், மதரசாக்களுக்கு செலவழிக்கிறார்கள், பாடசாலைகளுக்கு செலவழிக்கிறார்கள், ஏழை எல்லோருக்கு உதவி செய்கிறார்கள், சமூக பணி செய்கிறார்கள். ஒரு சிலருடைய குறுகிய மனப்பான்மை இருக்கிறது, அவருடைய முழு சதக்கா முழு சக்காத் முழு தான தர்மங்களும் அவருடைய ஊரில் மாத்திரம், அவருடைய ஒவ்வொரு சதமும் சம்பாதிப்பது முழுக்கலையிலே, அவருடைய முழு சதக்காவும் அவருடைய ஊரிலே கிளை, முழு சக்காத்தும் உங்களுடைய ஊரில் கொடுப்பீர்கள் என்றால் ஆய்வுடைய ஒரு கருத்துடைய முடிவு, குறி பரிமாண சாதனையினுடைய ஆய்வுடைய முடிவு, தொழில் செய்கின்ற வருமானம் ஈட்டுகின்ற ஊரில் ஜக்காத் கொடுக்கப்படாவிட்டால் அவருடைய ஜக்காத் கேள்விக்குறி. ஜக்காத்துடைய ஒரு பகுதியை இந்த ஊரில் நுணுக்கலைக்கு நீங்கள் இருக்க வேண்டும், சதக்காவுடைய ஒரு பகுதி உங்களுடைய குடும்பம் உங்களுடைய உறவுகளை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் நீங்கள் தொழில் செய்கின்ற உங்களது 400, 100, 200, 1000, 5000, 10000 ரூபாய்க்கு பொருளீட்டுகின்ற பேசிக் கொண்டுகின்ற அந்த வாடிக்கையாளர்கள் வாழ்கின்ற ஓரை குடிசைகளுக்கும் உங்களுடைய ஜக்காத் போக வேண்டும். ஒழுகுகின்ற அந்த மதரசாவுக்கும் போக வேண்டும். மழை வெயில் என்று சிரமப்படுகின்ற பாடசாலைக்கும் போக வேண்டும். குமர காரியங்கள் செய்யப்பட வேண்டும். நோயாளிகளுக்கு மருந்து உதவி செய்யப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, மக்களுக்கு எந்த ஊரிலே வருமானம் ஈட்டுகிறோமோ அந்த ஊருக்கும் நமது பணிகள் நடைபெற வேண்டும். இதுதான் ஆய்வுடைய தெளிவான முடிவு. இறுதியாக நான் 3 விடயங்களை சொல்லி முடிக்க நினைக்கிறேன். அன்பானவர்களே, கொஞ்சம் இருந்ததை விட கவனங்களை கூட்டிக் கொள்ளுங்கள். ஒன்றை பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். 6 நாட்கள் இத்தெளிவாக சில விடயங்களை சொல்லுகின்ற இடம், முறையாக நாகரிகமாக உண்மையை உரத்து சொல்கின்ற இடம், பூசுகின்ற இடம் அல்ல, பானை ஊற்றுகின்ற இடம் அல்ல. 6 நாட்கள் சனிக்கிழமை முதல் வியாழக்கிழமை வரைக்கும் கைலூலா என்ற தூக்கம் இருக்கிறது. கைலூலா ஜும்மா, அதாவது முகருக்கு முன்னால் தூங்குகின்ற தூக்கம், அந்த தூக்கத்திலிருந்து விழிக்க வேண்டும். முகருடைய அதானுக்கு அது நம்மிடத்தில் இல்லை, அந்த சுண்ணத்து இல்லை, அது பஜாரில் இருக்கிறோம். பஜாரில் இருந்தால் ஓய்வெடுத்து ஒரு 10 நிமிடம் அவர் தூங்கினால் சுற்றிக்கு மூளைக்கு நல்லம் என்று நவீன கால கருத்து அல்லாஹ்வும் ரசூலும் எப்பயோ சொல்லிவிட்டார்கள். கனிமர்களே, அந்த தூக்கம் 6 நாட்கள் முகருக்கு முன்னால், வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பின்னால், குத்துபாவுடைய நேரம் அல்ல. சொல்ல வந்த விடயம் விளங்கி இருக்கும். நாகரிகமாக சொல்கிறேன், தூங்குகின்ற இடமல்ல இது. மன்னிக்க வேண்டும், நீங்கள் இங்கு நின்று அந்த ஒருவர் தூங்கினால் வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்க வேண்டும், அடுத்த வாரங்களில் திருத்திக் கொள்வோம். இங்கு தூக்கம் வராமல் ஒரு 11 மணிக்கு தூங்கி ஒரு 11:30 எழுந்தி உற்சாகமாக வருவோம். ஹதீபுக்கும் தூக்கமஸ்து வருகின்ற அளவுக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாம். ஒருவர் தூங்குவதை கண்டாலும் பேச வந்த விடயத்தில் தடுமாற்றம் ஏற்படும். வீரர்களுக்கு ரசிகர்களுடைய உத்தாசை எந்த அளவு இருக்குமோ சதமடிப்பார், விக்கெட்டை கலத்துவார். இல்ல அவர்கள் தலை சிறந்த வீரராக இருந்தாலும் நோட்டில் அவுட் ஆகுவார். சமகால புத்திக்கு விளங்குகின்ற உதாரணம். எனவே நீங்கள் ரசிகர்கள் போன்றவர்கள் பத்திக்குடைய நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் கொசுபாவிலே பேச வந்த 50% விடயம் மறந்துவிடும். தூக்கத்துக்குரியதமாக மாற்றாமல் சகாபாக்க தொழிலாளர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு பிறகுதான் தூங்குவோம், கையில் உள்ள தூக்கம் ஜும்மா தொழுகைக்கு பிறகுதான் சாப்பிடுவோம். பகல் சாப்பாடு மற்ற காலங்களில் இவருக்கு முன்னால் நாம் தான் மாற்றிவிட்டோம். 3 மணிக்கும் 3:30 மணிக்கும் 4 மணிக்கும் அது சகாபாக்களுடைய இரவு நேரத்தை. அசருக்கு பின்னால் மகரிபுக்கும் இஷாவுக்கு முன்னால் கனிமணம், மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் தினத்தை. அதுதான் எங்களுடைய சாதாரண 10:30 நம்முடைய இரவு சாப்பாடு மாற வேண்டும். லோரிக்கு முன்னால் தொகை சாப்பாடு, நம்முடைய காலை சாப்பாடு அந்த நேரம். இடைச்செருகல் தேவையான விடயம். 3 விடயங்களை சொல்கிறேன். ஒரு முஸ்லிம் ஆரம்பத்தில் ஓதிய 2வது சுவாசம் விடயம் நல்ல காரியங்களில் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், ரிலீஃப் பண்ணுங்கள், நிவாரண உதவி செய்யுங்கள், கை கொடுங்கள், தள்ளிவிட வேண்டாம் குளியல் யாரையும், குளியல் விழுந்தவருக்கு கை கொடுத்து எழுப்புங்கள், குளியல் விழுந்தவரை பங்கிட்டு போட்டு மூட வேண்டாம். அதுதான் காலம். நாம் மாத்திரமே யாரும் செய்ய வேண்டும், எனக்கு மாத்திரமே கஸ்டமரிக்க வேண்டும், அந்த கோஷிக்காவது கொடுத்து கஸ்டமரை பிடிப்பேன், 100 ரூபாயுடைய பொருளை 80 ரூபாய்க்காக விற்று ஆள் பிடிப்பேன், அவனுடைய வியாபாரத்தை உடைப்பேன், ஹையர் ஓட்டினாலும் என்னுடைய பிரிவுகளுக்கு மாத்திரம்தான் ஹையர், என்ன தொழில் செய்தாலும் எனக்கு மாத்திரம்தான், புரோக்கரிங் செய்தாலும் எனக்கு மாத்திரம்தான் என்று போக்கல்லவர்களாக இருக்க வேண்டாம். ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள். இப்பொழுது நாம் சம்பாதிக்கின்ற பணம் எப்படி சம்பாதித்தீர்கள், எங்கு செலவழித்தீர்கள்? இது ஒரு கேள்வி. கண்ணியமானவர்களே, 3 விடயங்களோடு முடித்துக் கொள்கிறேன். சுருக்கமான விடயம், பிறருக்கு நம்முடைய பணத்தால் நடக்கின்ற பல தேவைகளில் ஒன்றுதான். கண்ணியமானவர்களே, இமாம் ஜைனுல்லாஹி ரஹ்மத்துல்லாஹி நம்முடைய மௌத்து நம் மையத்தாக வைக்கப்படுகின்ற பொழுதுதான் மக்களுக்கே விளங்க வேண்டும். ஜெயநாதனத்தில் யார் என்றால் அலிவலியாவுடைய மகன் ஹொசைன், அவருடைய மகன் அலி, அவருடைய பேரும் அலிதான். அலிவலியாவுடைய பேரன் ஹொசைனுடைய மகன் நஹலுல் பை ஜனாதா வைக்கப்பட்டிருக்கிறது. வசதி இருந்தால் எப்படி வாழ்ந்து மரணிக்க வேண்டும்? ஜனாதாவுடைய குடும்ப உறவினர்கள் துவா கேட்கிறார்கள், அழுகிறார்கள். ஒரு கூட்டம் அதிகமாக துவா கேட்டு அதிகமாக கண்ணீர் வடித்து அழுகிறார்கள். கேட்டார, நீங்கள் யார், இவருக்கு உறவுக்காரரா? யாரும் இல்லை. என்ன தொடர்பு? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த ஊருடைய ஏழைகள், இந்த ஊருடைய அனாதைகள், விதவைகள், இந்த ஊருடைய பொருளாதார நெருக்கடியில் வாழ்ந்தவர்கள், ஏற்படி அழுகையும் துவாவும் இல்லை. காலையில் எழுந்தவுடன் இவருடைய வீட்டு வாசலை திறக்கின்ற பொழுது ஒரு உலர் உணவு பொடி இருக்கும், ட்ரை ஃபுட் ட்ரக், உலர் அன்றைய நாளுக்கான கறிப்புலிகள், தேவையான பொருட்கள், மாவு, அதுக்கு தேவையான பொருட்கள். இரவோடிரவாக நடுவீசியை யாரோ வைத்துவிட்டு போய்விடுவார். நம்மால் அடையாளம் காண முடியவில்லை, விட்டுவிட்டோம். நாளாந்தம் இருக்கும், இந்த வீட்டு வாசலை திறந்தும் பொறி இல்லை. திறந்து முடிவெடுக்க முன்பு வைப்பவர் பிரயாணம் போயிருப்பார், அல்லது உலகத்தை விட்டே போயிருப்பார், மௌத்தாக இருப்பார். விசாரித்தோம், இந்த மகானுடைய மைய செய்தி கேள்விப்பட்டோம். நாம் உறுதியாக சொல்கிறோம், யாருக்கும் விளங்காமல் இருக்கோடு எட்டாக நடுநிசையிலே எங்களுடைய வீட்டு வாசல்களை பார்சல்களை வைப்பவர் இவர் தான். நோன்பில் மாத்திரம் அல்ல நாளாந்தம். கண்ணியமானவர்களே, குளிப்பாட்டியவர்கள் இந்த பேச்சை கேட்டுக் கொண்டு ஓடி வந்தார்கள். சொன்னார்கள், நீங்க சொல்வது தொடர்பாகிறது. ஏன் தெரியுமா? இவருடைய ஜனாதாவை குளிப்பாட்டியவர்கள் நாம் குளிப்பாட்டும் பொழுது பார்த்தோம், இவருடைய தோள்பட்டையிலே நாட்சாமியுடைய அடையாளம், மூடை தூக்கி அடையாளம். வாழ்க்கையில் ஒரு மூடை தூக்கியதை கண்டது கிடையாது. பல நேரங்களில் நாம் சிந்தித்தோம், என்ன அடையாளம் இது? நாட்டாமையுடைய தோழர் போன்று, புஜம் போன்று, தோள்பட்டை போன்று. நீங்க சொல்வது சரி, உங்களுடைய பொதிகளை தூக்கிட்டார் இந்த அடையாளம். மகான் நபியுடைய குடும்பம் ஏழைகளுக்கான யாருக்கும் தெரியாமல் இருட்டிலே கேமராவுக்கு முன்னால் வீடியோவுக்கு முன்னால் மேடையிலே அல்ல, அல்லாவுக்காக. இரண்டாவது நிகழ்வோடு முடிக்கிறேன். சிறிய நிகழ்வுதான். நமக்கு பல தேவைகள் சிரமங்கள் நோய் நம்பரங்கள் இருக்கும், கேன்சர் நோய் இருக்கும், ஹார்ட் வருத்தம் இருக்கும், கிட்னி வருத்தம் இருக்கும், எத்தனையோ வருத்தங்கள், எத்தனை வருத்தங்கள் இருந்தாலும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, உங்களை நோய்களுக்கு நீங்கள் சதக்காவின் மூலம் தான தர்மங்கள் மூலம் நிவாரணம் செய்யுங்கள், வைத்திய சிகிச்சை செய்யுங்கள், வைத்தியமும் செய்வோம், மருந்து மருந்து வாய்க்க முன்னால் சதக்கா. எகிப்து நாட்டிலே ஒரு பேரறிஞர் சிறிய நிகழ்வு அதினாடியார், அவருக்கு கேன்சர் நோய், புற்றுநோய், கடுமையான கட்டம், ஆபரேஷன் வரைக்கும் சென்றது. அவர் குடும்ப பிள்ளைகள் கூட்டிக் கொண்டு போனார் லண்டனுக்கு. பிற்காலத்தில் வாழ்ந்தவர், அவருடைய டயரி இருக்கிறார். லண்டனிலே ட்ரீட்மெண்ட் பண்ணி செக்அப் பண்ணி 3 மாதங்களுக்கு மருந்து கொடுத்து 3 மாதங்களுக்கு பின்னால் அந்த மருந்தை குடித்து விட்டு ஆபரேஷனுக்கு வர வேண்டும். வந்தார் நாட்டுக்கு. வந்து ஒரு வெள்ளிக்கிழமை இறைச்சி கடைக்கு போகிறார். இறுதி நிகழ்வு உள்ளத்தால் கேளுங்கள். நான் இறங்கி இருக்க வேண்டிய நேரம், ஆனால் சில தகவல்கள் சிந்தித்தான் வந்தீர்கள். உங்களுக்கு தகவல் தேவை, பிடிக்கிறேன். அன்பானவர்களே, இறைச்சி கடையிலே இறைச்சி வாங்குவதற்கு நிற்கிறார் திருமதி வாகனம் செல்வார் நோயாளி. ஒரு தாய் ஒரு தேகை தூக்கிக் கொண்டு இறைச்சி கடையிலே அங்குமிங்கும் கழிவாக ஒதுக்குகின்ற கொழுப்பு, தவு, முள்ளு இவைகளை, கஸ்டமருக்கு விற்கப்படாத மாமிசங்களை தூக்கி தூக்கி பேகில் நினைக்கிறார். அந்த தாயை கூப்பிட்டார் இந்த நோயாளி. என்ன தாயே, கழிவுகளை குறைக்கி போடுகிறாய் பேகிலே? நான் 7 பிள்ளைகளுடைய தாய் விதவை. என்னுடைய பிள்ளைகள் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையாவது இறைச்சி சாப்பிட வேண்டும் என்பதனுடைய ஆசை. வாங்க பணம் இல்லை. இப்படி வேஸ்ட் ஆகின்ற கழிவுகளை நான் புரட்சி சென்று அதையாவது ஆக்கி கொடுப்போம் என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்து வருகிறேன். அவருக்கு அதிசாபம் வந்தது. நான் ஒரு நோயாளி, இவருக்கு ஏதாவது சதக்கா செய்து என்னுடைய நோய்க்கு ஒரு சிகிச்சை செய்யலாம், அல்லாவிடத்திலே சிபாவை அடையலாம். உடனே இறைச்சி கிடைத்தால் கூட்டிக் கொண்டு போனேன். முற்பணமாக 2-3 மாதங்களுடைய பணத்தை கொடுத்தேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த வாரத்துக்கு தேவையான இறைச்சியை, மாமிசத்தை இந்த தாய்க்கு நீ கொடுக்க வேண்டும் என்று இறைச்சி கடைக்காரன் பணம் கொடுத்து காத்திருப்பேன். அந்த பெண் முட்டுக்காலிலே அமர்ந்து எனக்காக துவா கேட்டார். எல்லா துவாக்கள் நல்ல ஆரோக்கியத்துக்கு தான் இந்த ஆயுள் தருவானாக, நோய் நிபுணங்களை குணப்படுத்துவானே, நல்ல நல்ல துவாக்களை எல்லாம் கேட்டார். வீட்டுக்கு வரும் பொழுது வலிமையை போன் விட வேகமாக வருகிறார். பிள்ளைகள் அதிசயமாக, நோயாளி தந்தை மெதுவாக வர வேண்டும், ஏனென்று வலிமை கொண்டு வேகமாக வருகிறீர்கள் தந்தை, நீங்கள் இப்படி நடக்கக்கூடாது. இல்லை, இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது, இந்த தாய்க்கு இப்படி ஒரு உதவி செய்து, அந்த தாய் துவா கேட்டவுடன் என்னுடைய உடம்பிலே ஒரு செங்கு ஏற்பட்டது, என்னுடைய உடம்பிலே உற்சாகம் ஏற்பட்டது, என்னுடைய உடம்பிலே என்னை மறந்து நான் இப்படி நடந்து வருகிறேன், என்னால் இப்படி நடக்க முடியும். பிள்ளைகளே, நாம் லண்டன் போகின்ற டேட் நெருங்குகிறது, நாம் லண்டனுக்கு போக தேவையில்லை. ஆபரேஷனுக்கு இந்த நோயை அல்லாஹ் தந்து விட்டான், சுகப்படுத்தி விட்டான். எனக்கு நம்பிக்கை. பிள்ளைகள் நமக்கு தெரியாது, போவோம் பார்ப்போம், முடிவை வைத்தவுடன் கேட்போம். போனார்கள், வைத்திய செக் பண்ணினார், ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தார், ஸ்கேன் பண்ணினார். 3 மாதங்களுக்கு முன்னால் வந்த அதே நபரா நீங்கள்? ஆம், நான் தான். இதோ டெக்யூமெண்ட் தான் இருக்கிறது. இல்லையே, உங்களுக்கு கேன்சருடைய அடையாளமே இல்லை. ஏழைகளுடைய கண்ணீரை துடையுங்கள், நோய் குணமாகும். நிர்வாகிகளே, வேற மக்களுடைய கட்டிடங்களையும் மக்களுடைய முகப்பையும் மக்களுடைய அலங்கரிப்பையும் விட்டுவிட்டு மக்களுடைய உள்ளங்களை அலங்கரியுங்கள், மக்களுடைய கண்ணீர்களை துடையுங்கள், ஏழை அனாதைகளுடைய கண்ணீரை துடையுங்கள். உங்களுடைய பணிகளையும் கபூர் செய்வான், உங்களுடைய நோய்களையும் கபூர் செய்வான், உங்களுடைய சிரமங்களையும் அல்லாஹட்டுவான். எனவே இதுதான் நான் பேசிய விடயம். பணத்தை எப்படி சம்பாதிக்கிறோம், எங்கு செலவழிக்கிறோம், தனியான ஒரு கேள்வி. அந்த கேள்விகளுக்கான பதில், இப்படியான சமூக பணிகள் மூலம் அதை மத்தியை மையப்படுத்தி நிர்வாகம் முன்னின்று மக்களுடைய சகல அபிராசைகளின் தேவைகளையும் தனவந்தர்கள் மூலம் அவருடைய ஒத்துழைப்பின் மூலம் நிறைவேற்றுகின்ற மத்திதாக இந்த மத்திலையும் முழு நாட்டில் இருக்கின்ற முழு உலகத்தில் இருக்கின்ற மத்திலிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஏழைகளுடைய பாவங்களை மனுத்தருவாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மனுத்தருவாயாக, உற்றார் அவருடைய பாவங்களை மனுத்தருவாயாக, சகோதர சகோதரருடைய பாவங்களை மனுத்தருவாயாக, ஒரு முஸ்லீம்கள் மோமின்கள் அனைவருடைய பாவங்களை மனு தருவாயாக, ஜலமையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, தயார குணங்களை தருவாயாக, சம்பாதிக்கின்ற பணங்களுடைய பொருத்தமாக சம்பாதிக்கின்ற பொருத்தத்தை செலவழிக்கின்ற பகுதி தருவாயாக. நம்மூல பல ஏழைகள், அனாதைகள், விதவைகள், நோயாளிகள் வாழ்வதற்கு